நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். மாத்தளை சோமு அவர்கள் தற்கால தமிழ் இலக்கிய உலகின் பெரும் ஆளுமைகளில் ஒருவர். இலக்கியத்திற்காக பல விருதுகளை வென்றவர். மாத்தளை சோமு 100 சிறுகதைகள் என்ற தொகுப்பின் வெளியீட்டு விழா நடைபெறும் பின்னணியில் மாத்தளை சோமு அவர்களை எஸ்பிஎஸ் ஒலிப்பதிவு கூடத்தில் வைத்து சந்தித்து உரையாடுகிறார் ரைசல். மாத்தளை சோமு அவர்கள் வழங்கிய நேர்முகத்தின் பாகம் 2. போர் சூழல் பற்றி எழுதியிருக்கிறீங்க. அகதிகள் வாழ்க்கை, ஈழத்தமிழ் பெண்கள் மீதான அத்துமீறல், இது மாதிரியான பல அம்சங்கள் அதிர்ச்சி தரும் யதார்த்தங்களை எல்லாம் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கிறீங்க. இப்படியான பதிவு செய்யும் போது ஒரு படைப்பாளிங்கிற முறையில் நீங்கள் அனுபவிக்கின்ற மனரீதியான சவால்கள் என்ன?
மனரீதியான சவால்கள், இந்த சமூகத்தில் இப்படி நடந்திருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு என்னை பாதித்திருக்கிறது. ஏன்னா பொதுவாக தமிழர்கள்னா தூய்மையானவர்கள்ங்கிற ஒரு எண்ணம் பெரும்பான்மையானவர்களிடம் இருக்கிறது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தமிழர் என்பது ஒரு இனம், அவனுக்குள்ளே நல்லவரும் உண்டு கெட்டவரும் உண்டு. இல்லை என்றால் கண்ணகிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே ஒரு தவறான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவனுடைய கணவன் செத்ததாக ஒரு காவியத்தையே இளங்கோவடிகள் படித்திருக்கிறார் என்றால் அந்த காலத்திலே அது அப்படி நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சோழ நாட்டில 5 வகையான மன்றங்கள் இருந்திருக்கின்றன. அந்த மன்றங்கள் தப்பு செய்தவர்களை தண்டிக்கிற மன்றங்களாக இருந்திருக்கிறது. ஒரு பூதம் ஒன்று இருந்திருக்கிறது, அந்த பூதம் லஞ்சம் வாங்கியவர்களை உடனே கடித்து தின்னுமோ. இப்போ நான் அதை ஒரு கதையாக எழுதியிருந்தேன், இது போன்ற பூதம் இன்றைக்கு இருந்திருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று. இப்படி தான் என்னுடைய எதிர்ப்பை நான் பதிவு செய்ய முடியும். எனவே சிலவற்றை எழுதும் பொழுது மனம் வேதனையில் உள்ளாகிறது, ஆனால் இதை பதிவு செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய கடமை. பதிவு இல்லாமல் போகக்கூடாது, பதிந்தால் தான் தெரியும். ஏனென்றால் இன்றைக்கு இலங்கையில் யுத்தத்துக்கு பிறகு பெண்கள் படுகிற துன்பம் வெளியே சொல்லப்படாமல் இருக்கிறது, குறிப்பாக மேல்நாட்டிலே அது தெரியாமல் இருக்கிறது. காரணம், நமக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறோம், ஆங்கிலத்திலே அது சம்பந்தமான ஒளிபரப்புகள் மிக குறைவாக இருக்கின்றன. இன்றைக்கு காசாவில் நடக்கிற துயரங்களுக்கு இணையான துயரங்கள் முள்ளிவாய்க்காலிலே நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் எத்தனை மேலை நாடுகள் இதை கவனத்தில் கொண்டன என்பது தான் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனாலும் நாம் எழுதி கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது தொடர்ந்து.
நீங்கள் மலையக இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர். அந்த பின்னணியில் இப்போ மலையக மக்களின் வாழ்வியல், பண்பாட்டு கூறுகள், அவர்களின் அரசியல் சவால்கள், இவையெல்லாம் இப்போ சர்வதேச மேடைகளுக்கு கொண்டு செல்வதில் மலையக இலக்கியம் தகுந்த பங்களிப்பை செய்கிறது அப்படின்படுதான் உங்களுக்கு?
இல்லை, ஏன்னு சொன்னால் மலையக இலக்கியங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை. தமிழிலே எழுதப்பட்டதோடு சரியே வெளியே 1-2 வந்திருக்கிறது, அது கூட சரியான முறையில் மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை. கண்டிச்சீமை என்ற ஒரு நாவல் மலையகத்துக்கு வருவதற்கு முன்பு என்ன கூலி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் ஜாதி பிரச்சனை, ஒரு அழகான பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண் கப்பலில் ஏற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த நாவல் சொல்கிறது. அதற்கான விலையை கொடுத்த பிறகுதான் அவள் கப்பலில் ஏறி வருகிறாள், அப்படியான ஒரு சூழல். அதற்கு பிறகு அவள் எல்லா துன்பத்தை ஆளாகிறாள் என்பதை இந்த நாவல் விவரிக்கிறது. அதை பொழுது ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து முடித்து விட்டோம், அது ஆங்கிலத்திலே வெளிக்கொண்டு வரப்போகிறோம். அதுபோன்று நாவல்களை ஆங்கிலத்தில் கொண்டு வர வேண்டும். நாம் தமிழிலே மட்டும் எழுதி வைத்து கொண்டிருந்து அதனால் எங்களுக்குள்ளேயே கதை பேசி கொண்டிருப்பதோடு நின்று விடுகிறது. ஆங்கில மொழியிலே கொண்டு வந்தால் அது நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் போகும். உதாரணமாக முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு பிறகு சிங்கள எழுத்தாளர்கள் அதை வைத்து நிறைய ஆங்கிலத்திலே நாவல்கள் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு சிங்கள எழுத்தாளர் எழுதிய நாவல், அது உண்மைக்கும் அந்த நாவல் ஒரு வித்தியாசமான முறையில் அவர் எழுதி, பெயர் மறந்துருச்சு எனக்கு, வித்தியாசமாக அது. இன்றைக்கு புக்கர் ப்ரைஸ் அந்த நாவலே கிடைத்திருக்கிறது ஆங்கிலத்தில் எழுதியதால். அவர் சிங்களத்தில் வச்சுருந்தா தெரியாது, அதனால் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கிறது. அதுபோல் தமிழ் மலையக மக்களுடைய பிரச்சனை, மலைய மக்களுடைய பிரச்சனை உண்மையிலேயே 20 நூற்றாண்டில் மிகப்பெரிய மனித உரிமை மீறலான ஒரு பிரச்சனை. ஆனால் அது பற்றி மேலை நாடுகளில் பேசுவதற்கு யாரும் இல்லை. தேநீர் அருந்துபவர்கள் கூட அதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதில்லை. ஆனால் அது தெரிந்து கொள்ளாத காரணம் தகவல்கள் அவருக்கு போய் சேரவில்லை என்பது தான்.
வாசகர்களின் ரசனை மாறிவிட்டது அப்படின்னு எழுத்தாளர்கள் பொதுவாக குறை சொல்கிறது உண்டு. உங்களுக்கு என்ன மாறிப்படுது? அதாவது வாசகர்களோட மொழி, காலம், உணர்வு மாறும்போது எழுத்தாளர்களை தானே மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி வந்து வாசகர்கள் வந்து அவர்கள் ரசனை வந்து எழுத்தாளர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற முடியும்?
ஆனால் ஒன்று, இன்றைக்கு பத்திரிகை உலகம் சுருங்கி கொண்டிருக்கிறது, இதழியல் துறை நசுங்கி கொண்டிருக்கிறது, பல இதழ்கள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டன. இலக்கியத்திற்கான இதழ்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிவர முடியாமல் போய்விட்டது. இலங்கையை பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமை வரும் தின இதழ்களில் ஞாயிறு மலர்களில் மட்டும்தான் கதைகள் வந்து கொண்டிருக்கின்றன. மாதம் மாதம் வருகிற இதழ்கள் ஒன்றெண்டு தவிர இல்லை. ஒரு காலத்திலே 80-க்கு 83-க்கு பிறகு கனடா, நோர்வே, டென்மார்க் போன்ற நாடுகளிலே வெளிவந்த இலக்கிய இதழ்களை பார்த்து பிரமித்தவர்கள் உண்டு. தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் பிரமித்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு அங்கேயும் அந்த இதழ்கள் இல்லை. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு புலம்பெயர்ந்து 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டன. 40 ஆண்டுகளுக்கு மேலேயானதும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் வயதானவர்கள் ஆகி போகிறார்கள். அவருடைய வாழ்க்கையும் வேறு பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நீண்ட கதைகள் அல்லது பெரிய கதைகள் இவற்றையெல்லாம் படிப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. உங்களுக்கு தெரியும், பொன்னியின் செல்வனை 5 ஆண்டுகள் தொடர்ந்து மக்கள் ஒவ்வொரு கிழமையும் கல்வியை வாங்கி படித்தார்கள். அதுபோன்ற நிலையெல்லாம் இனி வரப்போவதில்லை. இன்றைக்கு சுருக்கமாக சொல்வது தான் இன்றைக்கு சிறந்த ஒன்றாக இருக்கிறது. 1-2 பெரிய கதைகளை சொல்லலாம், ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நின்று நிதானமாக படிப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. அவர்களை குறை சொல்லக்கூடாது. அவர்கள் சர்வதேச கம்பெனிகளால் சூழப்பட்டிருக்கிறார்கள். அதாவது காலையில் எழும்பியதும் என்ன டூத்பேஸ்ட் போட வேண்டும் என்று சர்வதேச கம்பெனி சொல்கிறது. அவர்கள் விரும்புவதில்லை. என்ன சோப் போட வேண்டும் என்பதை சர்வதேச கம்பெனி சொல்கிறது. எதை படிக்க வேண்டும் என்று சர்வதேச கம்பெனி. கூகுள் கூகுள் என்கிறார்கள். அந்த கூகுளின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த நிலையிலே இன்றைக்கு பெரிய கதைகளை எழுதுவது என்பது சிக்கலான ஒன்று. ஆனால் சில எழுத்தாளர் தங்களுடைய ஆத்மசாந்திக்காக எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவற்றை இன்றைக்கு மின்னணு சாதனத்தின் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடிகிறது. அதுதான் அதிலே ஒரு திருத்தி காண்கிறார்கள். அந்த அளவு தான் இன்றைக்கு வழிய அவர்களுக்காக கதையை மாற்ற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
இப்போ அப்படி பார்த்தா, இப்போ புதிய தலைமுறை அல்லது இளைய தலைமுறையை வாசிக்கும் பழக்கத்திற்கு ஈர்க்க அல்லது இலக்கியம் நோக்கி நகர வைக்க என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க?
வாசிக்கும் பழக்கத்தை ஊட்ட வேண்டுமானால் முதலில் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பிள்ளைகளை தமிழ் புத்தகங்கள் படிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும். ஆனால் இங்கே நூலகத்திற்கு போகிற பழக்கமே இல்லை. ஆனால் இன்றைக்கி பள்ளியிலே நூலகத்துக்கு ஒரு நாள் போகிற வழக்கம் உண்டு போல. ஆனால் தமிழ் நூலகத்திற்கு போகிற வழக்கம் இல்லை. கிட்டத்தட்ட 5000 நூல்கள் இங்கே சிட்னியில் ஒரு நூலகத்தில் இருக்கிறது. எனக்கு நண்பர் ஒருவர் 1000 நூல்கள் மேலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் படிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. வெளியீட்டு விழாவிலே சில நண்பர்கள் வயசான பிறகு நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறார். நான் அவர்கிட்ட சொன்னேன், வயசான பிறகு நூல்களை படிக்க முடியாது. வயதான பிறகு பல நோய்கள் வரலாம். அப்புறம் மருந்து மாத்திரை என்று உங்களுடைய நேரம் அதிலே செலவாகும். படிப்பதென்றால் தினமும் ஒரு 10 பக்கத்தையாவது படியுங்கள். ஒரு புத்தகத்தில் 10 பக்கத்தை படியுங்கள். எனவே வாசிப்பு பழக்கத்தை ஊட்ட வேண்டும். வாசிப்பு பழக்கத்தை ஊட்டினால் நிச்சயமாக நாம் வெல்லக்கூடும். அது எத்தனை பேர் செய்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு காலத்திலே இலங்கையிலே காலையிலே எழுந்தது நான் தின இதழ்களில் தான் முகத்தை பார்ப்பேன். நாளிதழ்கள், வீரகேசரி, தினகரன் போன்ற இதழ்களை வாங்கி படித்து அதுக்கு பிறகுதான் காலை கடவுளை வணங்குவதற்கு முன்பு பேப்பரை படிப்பது வணக்கம். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இங்கே இல்லை. இங்கே எத்தனை பேர் பத்திரிகை வாங்குகிறார்கள்? ஆங்கில பத்திரிகை வாங்குவதில்லை, விலையும் அதிகம். தமிழ் பத்திரிகைகள் சொல்ல முடியாது, மாதம் ஒரு பத்திரிகை வருவது கூட கஷ்டமாக இருக்கிறது. அப்படியான நிலையில் எப்படி இதை கொண்டு வருவது என்பது பெற்றோர்கள் கையில் தான் இருக்கிறது. அவர்கள் குழந்தைகளை தமிழ் நூல்களை படிக்க சொல்ல வேண்டும். ஆனால் ஓரளவு இன்றைக்கு தமிழ் பள்ளிக்கூடங்கள் அதை செய்திருக்கின்றன என்று நினைக்கிறேன். கொஞ்சம் மாணவர்கள் தமிழ் நூல்களை படிக்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. இலங்கையை பொறுத்தவரையிலே மாணவர்கள் நூல்களை படிக்கிறார்கள், மலேசியாவிலும் நூல்களை படிக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே தமிழ் நூல்களை படிப்பது குறைந்திருப்பதாக தகவல் கிடைக்கிறது. காரணம் அது என்னவென்று தெரியவில்லை. அதுக்கான காரணத்தை அங்குள்ளவர்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் ஒன்று முன்னை விட குறைந்திருக்கிறது என்பது உண்மை. அது இப்போ இதை மறுப்பில்லை, மறுப்பதற்கு இல்லை. இது சும்மா மறுத்து பொய் சொல்லக்கூடாது, உண்மைதான். குறைஞ்சிருக்கிற காரணம் இன்றைக்கு எல்லாமே கைபேசியில் இருக்கிறது. அதனால் அவர்கள் புத்தகத்தை வாங்கி படிக்கணுங்கிற எண்ணம் குறைந்திருக்கிறது. சில பேர் புத்தகத்தை வாங்குகிறார்கள். நேற்று கூட ஒருவரை சந்தித்தேன், புத்தகத்தில் படிப்பது போன்ற இன்பம் எதிலும் இல்லை என்கிறார். எத்தனை பேருக்கு இது தெரியும்? அதுதான் அங்கே பிரச்சனை.
இது தொடர்பாகவே எடுத்த கேள்வி எப்படின்னா, இப்போ அப்படி பார்த்தா இப்போ டிஜிட்டல் உலகம், அதில் வந்து இப்போ சோஷியல் மீடியா, உங்களுக்கே தெரியும். இப்போ படைப்பிலக்கியம், இந்த ரெண்டுக்கு இடையில் இப்போ வந்து பெரும் போட்டி தான். இப்போ படைப்பிலக்கியம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் வாசிக்கிறது இந்த மாதிரியான தலைமுறை குறைஞ்சிக்கிட்டே வருது. டிஜிட்டல் வந்து கூட்டிகிட்டே போகுது. ஒரு காலகட்டத்தில் படைப்பிலக்கியமே காணாமல் போயிடும், டிஜிட்டல் மட்டும்தான் மிஞ்சும் அப்படிங்கிறதுல சில பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு உடன்பாடாது?
அதாவது மேலை நாடுகளில் நீங்கள் சொல்கிற இந்த டிஜிட்டல் உலகம் 100-க்கு 100 வெற்றி அடையக்கூடும். இலங்கை, இந்தியா, மலேசியா போன்ற நாடுகளில் படைப்புலகம் சிறிது காலத்துக்கு இன்னொரு 25 ஆண்டுகள் இருக்கலாம் என்று நம்புகிறேன். ஏனென்றால் மேலை நாட்டில் டிஜிட்டல் எல்லாரையும் போய் சேருவதற்கான காலம் அங்கே இல்லை, அங்கே முன்னேற்றம் மிக குறைவு. டிஜிட்டல் உலகம் எப்படி பார்த்தாலும் வென்று கொண்டு வருகிறது. ஆனால் டிஜிட்டல் உலகத்தையும் நாம் கைப்பற்ற வேண்டும். டிஜிட்டல் உலகம் வேணான்னு சொல்லக்கூடாது, அதையும் கைப்பற்றி அதுக்குள்ளே போக வேண்டும். நல்ல செய்தி என்னவென்றால், டிஜிட்டல் உலகத்தில் தமிழ் பக்கங்கள் அதிகமாக இருக்கின்றன. இலக்கிய பக்கங்கள், சிறுகதை பக்கங்கள்லாம் அதிகமாக இருக்கிறது. நிறைய பேர் படிக்கிறார்கள். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, டிஜிட்டலில் போடுங்க. இப்போ அந்த வேலையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் அடுத்த கட்டத்துக்கு டிஜிட்டல் தான் போகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ புத்தகமெல்லாம் 300 பிரதி அடிப்பதில்லை, தெரிந்தானே உங்களுக்கு. சில பேர் 100 பிரதி அடிக்கிறார்கள். 300 பிரதி அடித்து வெளியீட்டு விழா வேண்ட பிறகு நூலக பதிவு கிடைத்ததும் 1000 பிரதி அடிக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லா புத்தகத்தையும் நூலகம் வாங்காது. எனவே 300 பிரதியோடு ஒரு வெளியீட்டு விழா, சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ஒரு வெளியீட்டு விழா வெஞ்சு சந்தோஷமாக போகிறாங்க. ஏன்னா டிஜிட்டல் உலகத்தில் அந்த புத்தகத்தை போட்டுறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. எனவே டிஜிட்டல் உலகத்தை நாம் கைவிட முடியாது, அதையும் ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல். அதுக்குள்ளே நாம் நுழைந்து அதை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும்.
புலம்பெயர் எழுத்தாளர்கள் நீங்கள் குறிப்பிட்டீங்க, ஒரு 100 பிரதிகள் அச்சடித்து ஒரு விழா நடத்துகிறது. இப்போ பல எழுத்தாளர்கள் எழுதுகின்றார்கள். இப்போ குறிப்பாக புலம்பெயர் நாட்டில் வந்து பலர் எழுதுகிறாங்க, புத்தகம் வந்து வெளியீட்டு விழாக்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. அதே சமயம் தங்களது படைப்புகளுக்கு விருதுகள் கிடைக்க வேண்டும், மானியங்கள் கிடைக்க வேண்டும், சர்வதேச அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்கிறத அவங்க நோக்கமாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்?
எழுத்தாளர் நண்பவன் விருதுக்காக எழுதுவதும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் விருது கொடுத்தால் வாங்கிக்கொள்வேன், விருதை தேடி நான் போவதில்லை. நான் எழுதுவது மக்களுக்காக. அந்த எழுத்து சிறப்பாக இருந்தால் விருது கொடுப்பார்கள். சில நேரம் விருது வேறு வேறு காரணங்களினால் கொடுக்காமல் போகலாம். அதுக்காக அதற்கு சண்டை போடுவது அர்த்தமில்லை. ஏனென்றால் பாரதியார் வந்து செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே ஒரு கவிதை போட்டிக்கு அனுப்பியிருந்தார். ஆனால் அந்த கவிதையை பரிசு கூட தெரிவு செய்யலை, 3வது பரிசு கூட கொடுக்கல, சிறப்பு பரிசு கூட கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி அந்த கவிதை இங்கே நிற்கிதா இல்லையா? அந்த முதல் பரிசு கவிதையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ விருது கிடைத்தால்தான் படைப்பு நிற்கும் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. எத்தனையோ எழுத்தாளர்கள் விருது வாங்காமலே சிறந்த இடத்தை பிடித்திருக்கிறார்கள். புதுமைப்பித்தனுக்கெல்லாம் விருதை கிடைக்கவில்லை. ஆனால் புதுமைப்பித்தனுடைய கடவுளும் கந்தசாமியும் போன்ற ஒரு குறுநாவல் இன்றைக்கும் படிக்கும்போது வியப்பாக இருக்கிறது. அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கார். துன்பக்கேணின்னு இலங்கைக்கு போன ஒரு பெண்மணியை வச்சு ஒரு கதை எழுதியிருக்கார். தமிழ்நாட்டு எழுத்தாளர்களில் மலையகத்தை வச்சு முத முத ஒரு கதை எழுதியிருக்காருன்னா அது புதுமைப்பித்தன் தான், துன்பக்கேணி. அப்போ அதெல்லாம் விருது கொடுக்கப்படவில்லை, ஆனால் மக்களுடைய விருது அதற்கு கிடைத்திருக்கிறது. எனவே விருதுக்காக சண்டை போடுவது, ஏன் புத்தகத்துக்கு ஏன் விருது கொடுக்கல, அதில் அவன் இருக்கிறான் இவன் இருக்க, இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. என்னை பொறுத்தவரையில் நான் அதில் ஈடுபட போவதில்லை. கொடுத்தால் வாங்கிக்கொள்வேன், இல்லை என்றால் மௌனமாக இருந்து விடுவேன். அதுதான் என்னுடைய கொள்கை.
நேர்களை, எழுத்தாளர் மாத்தளை சோம் அவர்கள் நமக்கு வழங்கிய நேர்முகத்தின் பாகம் 2 கேட்டோம். பாகம் 3 தொடர்கிறது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.